இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இதயத்திலும் போற்றிடுவோம், என்றென்றும்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் அஸ்திவாரம் இட்டார். காட் லேட் த ஃபவுண்டேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு அஸ்திவாரம் யார் போடுகின்றார் என்ற கேள்வி வரும் பொழுது தேவன் தான் போடுகின்றார். ஒரு விதமான கூட்டத்தார் தேவனுடைய சமூகத்திலே வர வேண்டுமென்றால் அதற்கும் அஸ்திபாரம் யார் இடுகின்றார் என்று பார்க்கும் பொழுது தேவன் இடுகின்றார். நாம் ஆலயம் கட்டலாம், வேலை செய்யலாம், நாம் இந்த உலகத்தில் என்ன காரியம் செய்தாலும் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரம் இட்டிருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். எதற்காக என்று நாம் கேட்கும் பொழுது, இந்த உலகம் பாவத்தினால் இடிபட்டு கீழே விழுந்திருக்கிறது. விழுந்து போன இந்த உலகத்தை எடுத்து கட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசையா 44 அதிகாரம் 1 வசனம், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இவனமாக சொல்கின்றது, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ கேள். உன்னை நான் உண்டாக்கினேன், தாயின் கர்ப்பத்தில் உன்னை நான் உருவாக்கினேன், உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன் என்று இங்கே கர்த்தர் நம்மிடம் மீண்டும் மீண்டுமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கேள்வி என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினார்? ஏன் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இந்த கேள்விக்கான பதில் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், இந்த உலகத்தை கர்த்தர் உருவாக்கினார், ஆனால் இந்த உலகத்தில் பாவம் வந்துவிட்டது. பாவம் வந்த இந்த உலகத்தை மீட்கும்படியாக கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் கடந்து செல்லும் பொழுது தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், அவர்களை சீடராக்குங்கள் என்று அங்கே ஆண்டவர் ஒரு கற்பனை சீடர்களுக்கு தரக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று அதே காரியத்தை தான் கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அன்று சீடர்களை பார்த்து, என் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கம் செய்யுங்கள், என்னுடைய ராஜ்யத்தில் அநேக ஆத்துமாக்கள் வருவதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் ஆயத்தம் செய்யுங்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் இன்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் இந்த உலகத்தின் சத்தியத்தை அஸ்திவாரமிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கான எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீ பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சரியான பாதையில் நடக்க நீ வழிகாட்ட வேண்டும். நீ அவர்களுக்கு என்னை குறித்து சொன்னால் போதும், அவருடைய இருதயத்திலே பரிசுத்தவனர் கிரியை செய்து அவர்களிடத்தில் வர பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த பிரயாணத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், போராட்டங்கள், ஏன் எதிர்ப்புகள் கூட வரலாம். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் விவரமாக சொல்கின்றது, பயப்படாதே, தாகம் முள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, உன் வாழ்க்கையை குறித்து பயப்படாத, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, இந்த ஊழியத்தை செஞ்சால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அல்லது என்ன ஊதியம் கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. நீ தாகமாக இருக்கிறனா நான் உனக்கு தண்ணீரை கொடுப்பேன், ஒருவேளை நீ வறண்ட நிலத்தில் இருக்கிறன்னு சொன்னால் அங்கே நான் ஆறுகளை ஓடச் செய்வேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப 4வது வசனத்தில், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீள்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறு செடிகளைப் போல வளருவார்கள், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தெரிந்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதவசனம் மிக தெளிவாக சொல்கின்றது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது வேதாகமத்தில் அநேக நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு நபரை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். கோரேசை குறித்து பார்க்கலாம். 28வது வசனத்திலே, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இங்கே பார்க்கும் பொழுது கோரேசு இடத்திலிருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் போய் இதனுடைய ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டு கட்டுங்கன்னு சொல்லி அனுப்புறத பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கோரேஸ் வந்து என்னுடைய தாசன், அவனை கொண்டு நான் அஸ்திபாரம் போட்டு என்னுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை கொண்டு அஸ்திவாரம் போட்டு சபைகளை கட்டவும் ஆத்துமாக்களை கட்டவும் ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரவும் ஆண்டவர் இன்று உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த காரியம் உண்மையா அல்லது பொய்யா என்ற கேள்விகளை நாம் அதிகமாக கேட்பதுண்டு. ஆனால் நிஜம் என்ன என்று பார்க்கும் பொழுது இவை யாவும் நிஜமாகவே இருக்கிறது. ஆம், ஆண்டவர் உங்களை நிஜத்திலே அவர் அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்கள் மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சரியான காரியத்தை செய்வார். ஆகையால் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், உங்களை அவர் பயன்படுத்துவார், அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. எபிரேயர் 3:4 வசனம், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். இங்கே பார்க்கும் பொழுது ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு வீடை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு நீங்கள் கட்டுறதுக்கான பலனை ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். அப்படின்னா அதற்கான தேவைகள், அதற்கான நபர்கள், அதற்கான திட்டம், அதற்கான பணம், அதற்கான உழைப்பு, இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தர் அப்படின்னு சொல்லி வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த 3வது அதிகாரத்திலே மோசையை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். நம்ம வாசிக்கிறப்ப 1வது வசனத்தில் எபிரேயர் 3:1-2 வாசிக்கிறப்ப, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தும்படியாகவும் வனாந்திரத்திலே ஆசிரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படியாகவும் அங்கே அநேக காரியங்களை ஸ்தாபிக்கும்படியாகவும் மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகையால் வேதம் சொல்கின்றது, கர்த்தருடைய வீட்டில் மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தானாமாம், உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் உண்மையுள்ளவர், மோசேயை காட்டிலும் சிறந்தவர் என்பதை குறித்து இந்த எபிரேயர் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று உங்களையும் ஆண்டவர் மோசேயைப் போல அழைத்திருக்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளங்களை கட்டுவதற்கு, உடைக்கப்பட்ட திருச்சபைகளை கட்டுவதற்கு, உடைக்கப்பட்ட உறவுகளை கட்டுவதற்கு, உடைக்கப்பட்ட ஸ்தாபனங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அந்த அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நாம் யோசிக்கின்றோம், எனக்கு எதற்கு இந்த காரியம், நான் எதற்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்வதற்கு தான் அநேகர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நாம் சொல்வதுண்டு. ஆனால் வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் உங்களை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு அவர் பிரசங்கம் செய்ய இருக்கிறார், பிரசங்கிக்க இருக்கிறார். உங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு சத்தியம் பரவ வேண்டும் என்று தேவன் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 102:25 நாம் வாசிக்கலாம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரே நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாக போகும், அவைகளை நீர் ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும். இங்கே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை, அதை அஸ்திவாரத்தை ஆண்டவரே அஸ்திவாரம் போட்டார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தை அவர் அஸ்திவாரமிட்டார், இந்த உலகத்தை அவர் உருவாக்கினார், இந்த உலகத்தின் நீர் ஊற்றுகளிலிருந்து அனைத்தையும் அவர் உண்டாக்கினார். ஆனால் இன்று இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது, பாவத்தில் இருக்கிறது. நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1:3 நாம் வாசிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார், இந்த உலகம் உருவானது என்று நாம் பார்க்கின்றோம். யோபு 38:41 நாம் 7 நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இயற்கையை எவ்வாறாக உருவாக்கினார், என்னென்ன காரியங்கள் அங்கே இருந்தது என்பதை குறித்து அநேக காரியங்கள் அங்கே யோபுவிலே சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ரட்சிப்புக்கு எது முக்கியம் என்பது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இருப்பினும் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். யோபு 38:4 நாம் வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கிருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நீல் போட்டவர் யார்? அதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கொடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பித்தார்களே. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்திற்கு அஸ்திவாரம் போட்டவர் தேவன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் போட்ட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, இந்த உலகம் பாவத்தில் விழுந்து விட்டது, நீயும் பாவத்தில் விழுந்து விடாதே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழு, எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழு, அதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்தேன், அதற்காகவே என்னுடைய ஜீவனை நான் கொடுத்தேன், அந்த ஜீவன் உனக்காக கொடுக்கப்பட்டது இருக்கிறது, உனக்காக நான் அந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினேன், உன்னை நான் வெறுமையாக விட்டு செல்ல மாட்டேன், நான் உன்னோடு கூட வருவேன் என்று இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அஸ்திவாரம் போட்ட தேவன் ஆதாம் ஏவாள் வாயிலாக இந்த உலகத்திலே சந்ததி பெருக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், காயன் பாவம் செய்தான். நாம் பார்க்கும் பொழுது அநேக மனிதர்கள் வேதாகமத்திலே பாவம் செய்தார்கள், ஆனால் இருப்பினும் தேவனுக்கு உண்மையாயிருந்தவர்கள், வேதாகமத்திலே அவர்கள் உண்மையாயிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த உலகமும் அழிந்த போது கூட ஆண்டவர் நோவாவை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இன்னொரு சந்ததியை அங்கே ஆண்டவர் உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமை கொண்டு ஆசீர்வதித்தார், ஈசாக்கை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அநேக காரியங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்று பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை இந்த உலகத்திலே அவர் செய்தார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக என்று பார்க்கும் பொழுது அவரோடு கைகோர்த்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருக்காக நிற்க, அவருக்காக அநேக காரியங்களை நாம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். திருச்சபையை அழைத்திருக்கிறார், திருச்சபையின் மூப்பர்களை அழைத்திருக்கிறார், திருச்சபையில் அநேக ஊழியங்களை ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது திருச்சபைகள் வளர வேண்டும், திருச்சபையிலே ஒற்றுமை நிலவ வேண்டும், திருச்சபையில் அன்பு இருக்க வேண்டும் என்ற அநேக காரியங்களை ஆண்டவர் மனதில் வைத்து திருச்சபையை ஆண்டவர் என்று ஸ்தாபித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எபேசியர் 2:20 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அஸ்திபாரம் இட்டவர் தேவன் என்று பார்க்கிறோம். இப்பொழுது இதே வேதவசனம் சொல்கின்றது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அஸ்திபாரமிட்டவர் கிறிஸ்து, அஸ்திபாரம் போட்டவர் அவர், அவரே மூளைக்கல்லாய் இருக்கிறார், தலைக்கல்லாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவருக்கு மேலாக யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அதாவது அவர்களுக்கு பின்பதாக, கிறிஸ்துவுக்கு பின்பதாக, கிறிஸ்து முதன்மையான இடத்தில் இருக்கிறார்கள், கிறிஸ்துக்கு பின்பாக அவரை பின்பற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களாம், அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் திருச்சபையை கட்ட ஆரம்பித்தார்கள். எப்படி கிறிஸ்து செல்வதற்கு முன்பாக சீடர்களுக்கு சொல்லி சென்றாரோ, நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபை எப்படி வளர்ச்சி அடைந்தது, எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படி அஸ்திவாரம் போடப்பட்டது, சீடர்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார் என்பதை நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்க முடியும். ஆகையால் இங்கே வேதம் சொல்கின்றது, கிறிஸ்து அந்த ஊழியத்தை, தம்முடைய ஊழியத்தை தம்முடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்து சென்றார், அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து சென்றார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் திருச்சபையை வளர்க்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்று நீங்களும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்காகவே ஆண்டவர் இன்று உங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 Corinthians 3:11 வாசிக்கும் பொழுது, சபையானது, சபையினுடைய அந்த அடித்தளம் எதிலே கட்டப்பட்டது என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டது என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்துவே மூளைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், கிறிஸ்துவனுடைய சத்தியம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இது திருச்சபையிலே இருக்க வேண்டும். அதை கொண்டுதான் தம்முடைய சீடர்கள் திருச்சபையை, அவர்கள் எதை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது வளர்ச்சி அடைய ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். Matthew 7:24-27 நாம் வாசிக்கும் பொழுது, கன்மலையின் மேல் கட்டினவனுடைய வீடு இடிந்து போகவில்லை, மலை வந்தது, நீர் நிரம்பியது, ஆனால் அவன் கன்மலையின் மேல் வீடை கட்டினான் என்று பார்க்கின்றோம். வீடு கட்ட வேண்டும் என்றால்
உங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.